ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய். பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் உடல்நிலை சிறிது சிறிதாக தேறி வந்தது. 1938 இருந்து 1950 வரை பகவான் ஸ்ரீ அரவிந்தருடன் அவருடைய நெருக்கமான சீடர்கள் கழித்த அந்த நாட்களை திரு நிரோத்பரன் அவர்கள் மிக மிக விரிவாக தன்னுடைய 12 இயர்ஸ் வித் ஸ்ரீ அரவிந்தோ என்ற நூலில் எழுதியுள்ளார். அந்நூலில் கூறப்பட்டுள்ள பல சின்ன சின்ன சுவாரஸ்யமான விஷயங்களை இங்கு பகிர்ந்து கொண்டால் இன்னும் சில மாதங்களாகும் என்பதால் இக்காலகட்டத்தில் நிகழ்ந்த சில முக்கியமான நிகழ்வுகளை மட்டும் இங்கு குறிப்பிடுகிறேன். ஸ்ரீ அரவிந்தர் வந்தே மாதர காலத்தில் எந்த அளவிற்கு இந்தியாவின் சுதந்திரத்தை விரும்பினாரோ அதே அளவிற்கு 1948 இந்தியாவின் சுதந்திரத்தை விரும்பினார். ஹிட்லருக்கும் நாஜி கொள்கைக்கும் பின்னால் அசுர சக்திகள் இருப்பதையும் அவர்கள் வெற்றி பெற்றால் தீமையின் கொடுமைக்கு மனித இனம் அடிமையாக்கப்படும் என்றும் பரிணாம முன்னேற்றத்திற்கு குறிப்பாக மனித இனத்தின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தடை ஏற்படும் என்றும் அவர் கண்டார். மேலும் நாஜிகளின் வெற்றி ஐரோப்பாவை அடிமைப்படுத்துவதுடன் ஆசியாவையும் அதில் இந்தியாவையும் அடிமைப்படுத்திவிடும். அந்த அடிமைத்தனம் இந்த நாடு இதுவரை அனுபவித்துள்ள எல்லா அடிமைத்தனங்களையும் விட மிக பயங்கரமானதாக இருக்கும். இதுவரை இந்தியாவின் விடுதலைக்காக செய்யப்பட்ட முயற்சியை எல்லாம் பாழாக்கிவிடும் என்றும் அவர் கண்டார். மனிதனையும் பூமியையும் மூழ்கடித்துவிட முயலும் இருளையும் பொய்மையையும் எதிர்த்து நடக்கும் போராட்டமாகும் இது. போருக்கு பின்னால் உள்ள சக்திகளை பார்க்க வேண்டுமே அல்லாது இந்த மேலெழுந்த வாரியான சந்தர்ப்பத்தை பார்க்கக்கூடாது. நாஜிகள் வெற்றி பெற்றால் எல்லா சுதந்திரத்திற்கும் ஒளியையும் உண்மையையும் அடையும் நம்பிக்கைக்கு முடிவு காலம் வந்துவிடும். செய்யப்பட வேண்டிய தெய்வ பணி மனிதனால் செய்ய முடியாத அளவிற்கு மோசமான நிபந்தனைகளுக்கு உட்படுத்தப்படும் என்பதில் கொஞ்சமேனும் சந்தேகம் இருக்க முடியாது. பொய்மையின் இருளின் ஆட்சி நடக்கும். மனித இனத்தின் பெரும் பகுதி கொடுமையான அடக்குமுறைக்கும் இழிவுக்கும் உள்ளாகும். இந்த நாட்டு மக்களால் அதை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. அவர்களால் அதன் பயங்கரத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஹிட்லர் தன்னிலும் வலிய சாத்தானை ஏன் எப்படி சந்தித்தான்? இத்தகைய பிரம்மாண்டமான தவறை அவன் எப்படி செய்தான்? நம்மை போன்ற மானிட பிறவிகள் ஒரு நாளும் அசுரனுக்கு நேராக முடியாது. ஓர் அசுரனே மற்றொரு அசுரனின் கவசத்தை கிழித்தெறிய முடியும். ஒரு சாதாரண மனிதன் இந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை அடைந்து ஜெர்மன் மக்கள் அனைவரையும் தன்வயப்படுத்தி அவர்களை ஆண்டு ஐரோப்பா முழுவதையும் ஏன் உலகம் முழுவதையும் தன்னை நோக்கி கிறங்க வைப்பது எவ்வாறு சாத்தியமாயிற்று? அதுதான் அசுர மாயை என்கிறார் பகவான் ஸ்ரீ அரவிந்தர். அந்த அசுர மாயைதான் அலெக்சாண்டரையும் நெப்போலியனையும் விட அவன் பெரியவன் என்று கருதும் அளவுக்கு எல்லா நாடுகளையும் மந்திரத்தால் கட்டுண்டது போல் தன் வலையில் சிக்க வைத்தது. ஸ்ரீ அரவிந்தர் அந்த முகமூடியை கிழித்தெறிந்து எங்களுக்கு அவன் உண்மை சுரூபத்தை காட்டினார். ஜெர்மானியர் போன்ற ஒரு பண்பு மிகுந்த சமுதாயத்தை எல்லா வகையான பொய்களாலும் ஆஷாட பூதித்தனத்தாலும் வக்கிரங்களாலும் கவர்வதென்பது வரலாற்றிலேயே காண முடியாத ஒரு சம்பவமாகும். இல்லஸ்ட்ரேஷனில் ஹிட்லர், கோபல்ஸ், கோரிங் ஆகிய மும்மணிகளின் புகைப்படத்தை பார்த்துவிட்டு ஸ்ரீ அரவிந்தர் தீர்மானமாக இவ்வாறு சொன்னார். ஹிட்லரின் முகம் ஒரு தெருப்பொறுக்கியுடையதை போல் காட்சியளிக்கிறது. ஒரு பேய்த்தனமான தந்திரத்துடன் கூடிய சாமர்த்தியமான முரட்டுத்தனம் கொண்டவன் அவன். எல்லாவற்றுக்கும் பின்னே அவனுள் லண்டன் நகரத்து ஒரு காரோட்டியின் ஜீவன் பதுங்கியிருக்கிறது. அதாவது அம்மனிதனின் குணாதிசயத்தில் ஒரு பலவீனமான நெகிழ்ச்சியும் உள்ளது. அதுதான் அவனது சித்திரங்களில் வெளிப்படுகிறது. அவனது தாயாரின் கல்லறை அருகே நின்று அழவைப்பதும் அதுதான். அவனை ஓர் அமானுஷ்யமான சக்தி பிடித்து கொண்டிருக்கிறது. இதனிடமிருந்துதான் அவனுக்கு கேட்கும் குரல் வருகிறது. ஒரு விஷயம் நீ கவனித்தாயா? ஒரு காலத்தில் அவனை பிடிக்காமல் இருந்தவர்கள் அவனை நேரில் கண்டபின் அவனுடைய அபிமானிகளாக ஆகிவிடுகின்றனர். இந்த சக்தியின் பிரபாவம்தான் அது. இந்த சக்தியின் வாயிலாகத்தான் அவன் ஓயாமல் ஆலோசனைகளை பெற்று வருகிறான். திரும்ப திரும்ப அதே ஆலோசனைகளை வலியுறுத்துவதும் இந்த சக்திதான். இவையே ஜெர்மன் மக்களை கவர்ந்திருக்கின்றன. அவனுடைய உரைகளில் அவன் திரும்ப திரும்ப ஒரே ஆலோசனையை வலியுறுத்துவதை காணலாம். இது அந்த பேய் பிடித்திருப்பதன் அறிகுறிதான் என்று கூறினார். ஒருமுறை அன்னை கீழ்கண்டவாறு கூறினார். ஹிட்லர் முன்பு அடிமுட்டாளாயிருந்தான். சாதாரண சமயங்களில் ஒரு பட்டிக்காட்டான் போலத்தான் அவன் நடையுடை பாவனைகள் எல்லாம் இருக்கும். அதன்பின் அவனை ஒரு அசாதாரண சக்தி பிடித்து கொண்டது. அதன் பிறகுதான் அவன் அசாதாரணமான செயல்களெல்லாம் செய்ய ஆரம்பித்தான். அச்சமயத்தில் அவனை கண்டவர்கள் அவன் அப்போது குதித்ததையும் கத்தியதையும் கிரீச்சிட்டதையும் விவரித்திருக்கிறார்கள். ஜப்பானிய தூதர் சொன்னார், இந்த மனிதன் பைத்தியக்காரன், இவனோடு ஏதேனும் தொடர்பு வைத்துக் கொள்வது ஆபத்து. ஜெர்மனி முழுவதும் மடத்தனமாய் இந்த மனிதனை பின்பற்றுவதுதான் ஆச்சரியம். பிரான்சிலோ மற்ற நாடுகளிலோ ஒருபோதும் இம்மாதிரி நடக்காது என்றார். அப்படியும் சிலர் ஒத்துழையாமை இயக்கம் மூலமாக ஹிட்லரின் இதயத்தை இழகச் செய்யலாம் என்று கனவு கண்டனர். அவனுடைய இதயத்தை இழகச் செய்வதற்கு ஒரே வழி அதை ஒரு குண்டு போட்டு வெளியேற்றுவதுதான் என்று ஸ்ரீ அரவிந்தர் கூறினார். திரு நிரோத்பரன் அவர்கள் தன்னுடைய மற்றொரு உரையில் இவ்வாறு கூறுகிறார். இரண்டாம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்தது. ஹிட்லருடைய ஆதிக்கம் ஓங்கிக் கொண்டிருந்தது. ஸ்ரீ அரவிந்தரும் அன்னையும் ஹிட்லர் தீய சக்தி என அறிவித்தனர். எனவே நாம் நேச நாடுகளின் பக்கம், இறைவனின் பக்கம் இருக்க வேண்டும் என்றனர். ஆனால் அப்பொழுதும் இந்தியா மற்றும் ஐரோப்பாவில் பலர் ஹிட்லர்தான் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பினர். இங்கும் கூட ஸ்ரீ அரவிந்தரும் அன்னையும் நேச நாடுகளின் பக்கம் இருக்கின்றனர் என்று தெரிந்தும் துணிச்சலுடன் ஹிட்லர் வெற்றி பெற வேண்டும் என பலரும் விரும்பினர். அடிப்படையில் அவர்கள் ஹிட்லரை விரும்பவில்லை, ஆனால் இந்தியாவை ஆட்சி செய்யும் பிரிட்டிஷாரை வெறுத்தனர். எனவே இதை கேள்விப்பட்ட ஸ்ரீ அரவிந்தர் எங்களிடம் இவ்வாறு சொன்னார், நம்மில் ஐந்தோ அல்லது ஆறு பேரோ அல்ல, இங்கிருக்கும் மக்களில் பாதி பேர் ஹிட்லர் மீது இரக்கம் கொண்டிருக்கின்றனர். அவர் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகின்றனர். இது சற்று அதிகம் சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம். அரசு எப்பொழுது வேண்டுமானாலும் ஆசிரமத்தை கலைத்து விடலாம். பாண்டிச்சேரி முழுவதும் நமக்கு எதிர்ப்பாக இருக்கிறது. கவர்னர் போன்வின் நம்மோடு நட்புடன் இருப்பதால் எதுவும் செய்ய மாட்டார்கள். இங்கிருக்கும் ஆசிரமவாசிகள் ஆசிரமம் கலைக்கப்பட வேண்டும் என விரும்பினால் அவர்கள் என்னிடம் வந்து சொல்லட்டும். போலீஸ்காரர்களுக்கு பதிலாக நானே ஆசிரமத்தை கலைத்து விடுகிறேன். உலகத்தை பற்றி அவர்களுக்கு எதுவும் தெரியாமல் குழந்தைகள் போல் பேசுகின்றனர். இந்த உலகம் இதுவரை சந்தித்திராத மிகப்பெரிய அச்சுறுத்தல் இந்த ஹிட்லரிசம் என்று மிகவும் மனம் நொடிந்து பேசினார் பகவான் ஸ்ரீ அரவிந்தர். உலகம் முழுவதும் ஹிட்லரின் வெற்றியைக் கண்டு மயங்கி அவனை நெப்போலியனுக்கும் அலெக்சாண்டருக்கும் மேலாக மதித்து வந்தபோது, மற்றொரு புறம் மக்கள் அவனுடைய யுத்தத்தின் இரும்பு சக்கரங்களிடையே நசுக்குண்டு முனகிக் கொண்டிருக்க, வேறு சிலர் அவனை ஒத்துழையாமையால் மசிய வைக்கலாம் என நம்பிய போது, ஸ்ரீ அரவிந்தர் மட்டும் ஹிட்லரை குறித்த தமது கருத்தை சிறிதளவும் மாற்றிக்கொள்ளவில்லை. பண்படாத உள்ளம் கொண்ட அந்த குள்ளன், மாறுதலுக்கான எந்த வாய்ப்பும் இல்லாத இதயம் கொண்ட அந்த ஹிட்லர் ஓர் அசுரசக்தியின் கருவியாகி அதன் காரணமாகவே தனது முடிவையும் தேடிக்கொண்டான். எங்களுடைய சர்ச்சைகளில் ஐரோப்பிய யுத்தத்துடன் இந்தியாவின் அரசியல் பிரச்சினையும் முக்கிய இடம் பெற்றது. மகாத்மா காந்தியின் மனோபாவம், காங்கிரஸ் கொள்கை, ஹிந்து முஸ்லிம் பிரச்சினை, ஜின்னாவின் இணக்கமற்ற போக்கு, வைஸ்ராய் சமாதான தூதுவரானது ஆகிய இந்த எல்லா சிக்கல் நிறைந்த அரசியல் விவகாரங்களும் கிரிப்ஸின் கோரிக்கையை மறுத்த நமது மாபெரும் தவறும் அலசப்பட்டன. இந்த கிரிப்ஸ் கமிஷன் மூலம் நமக்கு டொமினியன் அந்தஸ்து கொடுக்க சர்க்கார் தயாராக இருந்தது. நாம் அதை பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும், ஏனெனில் அது சுதந்திரத்தின் முதல் படியாகும். யுத்த நடவடிக்கைகளில் நாம் பங்கேற்றிருக்க வேண்டும். இதன் மூலம் எல்லா இராணுவ பிரிவுகளில் நுழையவும் தரை, கடல், ஆகாயம் ஆகிய மார்க்கங்களில் செயல்திறன் காட்டவும் வாய்ப்பு கிடைத்திருக்கும். பெரிய பதவிகளை பிடித்து திறன் பெற்றவர்களாக ஆகியிருக்கலாம். அதன் பிறகு இயல்பாகவே சுதந்திரம் வேண்டுமென்று வலியுறுத்துவது எளிதாயிருக்கும். திக்கற்ற நிலையில் ஒரு வரப்பிரசாதம் போல் வந்தது கிரிப்ஸ் கோரிக்கை. கிரிப்ஸ் கோரிக்கை ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்தியாவின் தலைவிதியை மாறியிருக்கும். ஆனால் அவநம்பிக்கை, அதிருப்தி, எல்லாம் இப்போதே வேண்டும் எனும் பேராசை ஆகிய கெட்ட சக்திகள் சேர்ந்துதான் சுயராஜ்ய வாய்ப்பை காண முடியாமல் செய்துவிட்டன. அதிலிருந்த சில சிறப்பு அம்சங்கள் அவர்களுடைய கண்ணுக்கு தெரியாமல் போயின. முக்கியமாக அடையக்கூடிய லட்சியத்தையும் அவர்கள் தவறவிட்டு விட்டார்கள். ஸ்ரீ அரவிந்தர் அந்த கோரிக்கையில் இந்தியாவின் பல சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் இறுதியில் சுதந்திரம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறையும் கண்டார். ஸ்டர் ஸ்டாஃபோர்ட் கொண்ட இந்த புதிய திட்டத்தின் நோக்கம் பிளவற்ற ஒருங்கிணைந்த சுதந்திர இந்தியா, பகைவர்களுக்கு எதிராக நின்று பிரிட்டனுக்கு துணை நிற்கும் என்பதே. இப்புதிய திட்டத்தை வரவேற்ற ஸ்ரீ அரவிந்தர் உடனே கிரிப்ஸுக்கு ஒரு செய்தி அனுப்பினார். அத்திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு இந்திய தலைவர்களுக்கும் வேண்டுகோள் விடுத்தார். அந்த செய்தி வருமாறு: நான் வானொலியில் தங்கள் செய்தியை கேட்டேன். நான் இன்று அரசியல் துறையில் செயலாற்றவில்லை. ஆன்மீகத்துறையே இன்று எனது செயற்களம். ஆயினும் நான் இந்தியாவின் சுதந்திரத்திற்காக உழைத்த ஓர் அரசியல் தலைவனாக இருந்திருக்கிறேன். ஆகவே தாங்கள் கொணர்ந்துள்ள இப்புதிய திட்டத்தை நான் பாராட்ட விரும்புகிறேன். உலகின் சுதந்திர நாடுகளுக்கிடையே ஒரு திடமான இடத்தை பெறவும், தனது ஐக்கியத்தையும் சுதந்திரத்தையும் நிர்ணயித்து கொள்ளவும் இந்தியாவுக்கு அளிக்கப்பட்டிருக்கும் ஒரு வாய்ப்பாகவே நான் இதை வரவேற்கிறேன். எல்லா வேற்றுமைகளையும் முரண்பாடுகளையும் நீக்கி இந்த கோரிக்கையை இந்திய தலைவர்கள் ஏற்றுக்கொண்டு இதை சரியாக பயன்படுத்துவார்கள் என்று நம்புகிறேன். பழைய போராட்டங்களுக்கெல்லாம் பதிலாக இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையே ஒரு நல்ல நட்புறவு ஏற்பட்டு உலக ஒற்றுமைக்கு அடிகோலி விடுதலை பெற்ற நாடாக இந்தியா தனது ஆன்மீக சக்தியை மனித குலத்தின் நன்மைக்காகவும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்காகவும் வழங்கும் என்று நான் நம்புகிறேன். இதற்கு சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸின் பதில் வருமாறு: தங்களுடைய கடிதம் என் உள்ளத்தை தொட்டுவிட்டது. மாட்சிமை தங்கிய மன்னரின் அரசாங்கத்தின் அறிக்கையானது சுதந்திரத்தை எதற்காக இத்தனை நாள் இந்நாட்டு மக்கள் போராடி கொண்டிருக்கின்றனரோ அந்த சுதந்திரத்தை அளிக்கும் நோக்கத்தை உள்ளடக்கி கொண்டிருப்பதை தாங்கள் அறிந்து கொண்டிருப்பது எனக்கு பெரும் ஓப்பை அளிக்கிறது. இந்திய இளைஞர் உள்ளத்தில் தனியிடம் பெற்றுள்ள தங்களுடைய இந்த கருத்தை இந்நாட்டினருக்கு எடுத்துரைப்பதற்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. ஸ்ரீ அரவிந்தர் மகாத்மா காந்திக்கும் பண்டித நேருவுக்கும் கிரிப்ஸ் திட்டத்தை எவ்வித ஒப்பந்தமும் இன்றி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திரு சிவராவ் என்பவர் மூலமாக சொல்லி அனுப்பினார். கடைசியாக இந்நாட்டின் நன்மைக்காக கிரிப்ஸ் திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு சொல்வதற்கு தமது ஆள் ஒருவரை தூதுவராக டெல்லிக்கு அனுப்பினார். ஒரு பெரும் தவறு நடக்க இருக்கையில் தன் தாய்நாட்டின் பொருட்டு வெறும் மௌன சாட்சியாக பார்த்து கொண்டிருக்க ஸ்ரீ அரவிந்தரால் இயலவில்லை. தெய்வாதீனமாகத்தான் இந்த திட்டம் வந்திருக்கிறது என்பதை அவரது அகக்கண் கண்டது. பிரபல வழக்கறிஞரும் ஸ்ரீ அரவிந்தரின் சிஷியருமான துரைசுவாமி ஐயர், அவர் திரு ராஜாஜியின் நண்பர் என்பதனாலோ என்னவோ தூதுவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அன்றிரவே அவர் டெல்லிக்கு புறப்பட்டார். அவர் தமது மெல்லிய கரங்களில் இந்தியாவின் இதயத்தை ஏந்தி சென்றார். மீண்டும் தொங்கிய முகத்துடன் திரும்பவும் எடுத்து வந்தார். இந்த அரிய ஆலோசனைக்கு அளிக்கப்பட்ட அலட்சிய வரவேற்பை சுமந்து கொண்டு திரும்பி வந்தார் திரு துரைசாமி ஐயர். கிரிப்ஸ் திட்டத்தை ஏற்றுக்கொள்ளும்படி ராஜகோபாலாச்சாரிக்கும் டாக்டர் மூஞ்சேக்கும் ஒரு தந்தி கூட கொடுத்தார் ஸ்ரீ அரவிந்தர். பின்னர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் ஏமாற்றத்துடன் இங்கிலாந்து திரும்பினார். திட்டம் மறுக்கப்பட்ட செய்தி வெளிவந்ததும் ஸ்ரீ அரவிந்தர் சாந்தமான குரலில், அது தோற்றுப்போகும் என்பது எனக்கு தெரியும் என்றார். நாங்கள் உடனே, பின் எதற்காக துரைசாமி ஐயரை அனுப்பினீர்கள் என்று அவர் மேல் பாய்ந்தோம். ஒரு நிஷ்காம கர்மா என்று வைத்து கொள்ளுங்களேன் என்றார் அவர் அமைதியாக, குரலில் எவ்வித கசப்போ வேதனையோ இல்லாமல். கிரிப்ஸ் திட்டத்தை மறுத்ததன் பயன் என்னவென்று நாம் அறிவோம். குழப்பம், கலகம், பிரிவினை, இரத்தக்களறி, செய்த தவறை பற்றி காலங்கடந்த கழிவிறக்கம் இவையெல்லாம் தான். பின்னர் நாட்டுப் பிரிவினை ஏற்பட்டதும் ஸ்ரீ அரவிந்தர் மீண்டும் குரல் எழுப்பினார். எப்படியேனும், எந்த முறையிலேனும், எந்த வழியிலேனும் இப்பிரிவினை அகற்றப்பட வேண்டும். ஐக்கியம் வர வேண்டும். வரத்தான் போகிறது. இந்தியாவின் எதிர்கால மகத்துவத்திற்கு அது மிகவும் இன்றியமையாதது. ஸ்ரீ அரவிந்தரின் எச்சரிக்கையில் இருந்த நியாயத்தை பிற்காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் வலியுறுத்தின. அவரது வாக்கு ஓரளவு பலித்ததையும் பிற்கால அரசியல் நிகழ்ச்சிகள் நிரூபித்தன. அந்நாட்களில் அன்னை சாதகர்களின் அறைகளுக்கு வருகை தருவது வழக்கம். அப்படி ஒரு நாள் வந்த பொழுது ஒரு சாதகர் அன்னையிடம், இந்தியா எவ்வாறு சுதந்திரம் பெறும் என்று கேட்டார். அதற்கு அன்னை, இதோ பார், பிரிட்டிஷ்காரன் ஒன்றும் இந்தியாவை போரில் வெற்றி கொள்ளவில்லை. நீங்களேதான் நாட்டை அவன் கையில் கொடுத்தீர்கள். அதே ரீதியில் பிரிட்டிஷ்காரனும் நாட்டை உங்கள் கையில் ஒப்படைத்துவிட்டு போய்விடுவான். அதுவும் அவசர அவசரமாக, தங்களை ஏற்றிச் செல்ல ஏதோ கப்பல் காத்திருப்பது போல் ஆங்கிலேயர் பரபரப்புடன் அதை செய்வார்கள் என்றார். எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம்! நாங்கள் ஆத்ம சாதனையில் மட்டுமே ஈடுபட்டிருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்த போதும் இந்தியாவின் விடுதலை போராட்டத்தில் ஆசிரமம் முழுவதும் ஊக்கம் காட்டியது. இறுதியில் வெற்றி கிட்டிய செய்தி கிடைத்ததுமே நாங்களும் எல்லோரும் வெளியுலகத்தில் இருப்பவர்களுக்கு சற்றும் குறையாமல் அந்த விடுதலை நாளை கொண்டாடினோம். ஆம், ஸ்ரீ அரவிந்தரின் பிறந்த தினமான ஆகஸ்ட் 15, 1947 அன்று இந்தியா விடுதலை பெற்றது. இந்தியா சுதந்திரம் பெற்றதை பற்றியும், சிறு வயதிலிருந்தே தன் தாய்நாட்டின் சுதந்திரத்திற்காக அவர் ஆற்றிய இந்த பணி அவருடைய கனவு நனவானது. இந்தியா சுதந்திரம் பெற்ற நன்னாளில் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அளித்த செய்தி என்ன என்பதை அடுத்த வாரம் பார்க்கலாம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரோவில் ரேடியோ.